வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. மே மாதம் 7ஆம் தேதியான இன்றைக்கு வந்த சர்வதேச ட்ரோன் தின சிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை வம்பன் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் உளவியல் முனைவர் தா. ரமேஷ் அவர்கள் விவசாயத்தில் ட்ரோனின் முக்கிய பங்கு பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
அனைத்து புதுகை வானொலி நேயர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ரமேஷுங்க. நான் புதுக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் வம்பன்லிருந்து வருகிறேன். நான் உளவியல் துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றி பேச போகிறோம். அறிவியல் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் தொழில்நுட்பங்கிறது இப்போ கடந்த சில வருடங்களாக நம்ம அதிகமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்கிறது என்ன, அதை பற்றிய ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ட்ரோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு ஆளில்லா குட்டி விமானம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதனை அதாவது ட்ரோனுக்கு என்ன ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா DROENEம்பாங்க. அப்படின்னா என்னென்னா டைனமிக் ரிமோட்லி கண்ட்ரோல் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குறிப்பாக முன்பெல்லாம் வந்து எந்தெந்த துறையில் பயன்படுத்தினாங்கன்னா மிலிட்ரியில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது எதிரிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தினாங்க. பிறகு ஒரு பெரிய இயற்கை சீரழிவு ஏற்படும் பொழுது மக்களை வந்து நம்ம மனிதனால் போய் சேர முடியாத இடங்களில் ஒருத்தர் ட்ராப் ஆகிட்டார்னா அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த ட்ரோனை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், அதிகமாக கல்யாண வீடுகளில் ட்ரோனை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நிறையா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து கடந்த வருடங்களில் சில வருடங்களாக பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயும் நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விவசாயத்தை பார்த்தோம்னா நமக்கு கூலி ஆட்கள் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரோனில் பார்த்திங்கன்னா எத்தனை வகை இருக்கும்னா, குறிப்பாக வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் ஒரு ரெண்டு வகையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்படின்னா நம்ம விமானம் போல் இருக்கும், சின்ன விமானம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து 2 மணி வரைக்கும் பறக்கக்கூடியது, 2 மணி நேரம் வரைக்கும் பறக்கும். இதை வந்து இதை பறக்க வைக்கிறதுக்கு ஒரு சிறிய விமான ஓடுதளம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இது உடனே பறக்காது, ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு இடம் இருந்தால் தான் பறக்கும். இல்லைன்னா நம்ம ஆட்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு ஓடி போய் பறக்கப்படுவாங்க. அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இதுக்கு தேவைப்படும். இந்த ஃபிக்ஸட் விங் அப்படிங்கிற ட்ரோன் என்ன பண்ணும்னாக்க, ஒரு பெரிய அளவு ஏரியாவில் கணக்கெடுக்கணும், ஒரு ஃபாரஸ்ட்டில் கணக்கெடுக்கணும் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சில கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது, நல்ல உயரமான வளையும் பறக்கக்கூடியது. ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம குட்டி ஹெலிகாப்டர் மாதிரி இந்த வகையை சேர்ந்தது. இதற்கு ஓடுதளம்லாம் தேவையில்லை. என்னன்னா உங்களுக்கு எங்கே நம்ம வச்சுருக்கோமோ அங்கேருந்து மேலே செல்லக்கூடியது. அதேமாதிரி எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை வந்து கீழே இறக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து குறைந்த அளவு உயரத்தில் நம்ம பறக்கலாம். அப்புறம் மிக சுலபமாக மேலும் கீழும் திருப்பலாம், பக்கவாட்டில் திருப்பலாம், இந்த வசதியெல்லாம் இருக்கக்கூடிய. அதனால தான் இதை வந்து நம்ம இந்த காப்டர் டைப்பான ட்ரோன் வந்து விவசாயத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த ட்ரோன் ஆராய்ச்சியில் எப்போ தான் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னாக்க, கிட்டத்தட்ட 1980களிலேயே ஜப்பானில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் நாட்டில் தான் முதல்ல வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு 80களில் ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கு பிறகு 90களில் வந்து மருந்தை தூவுறதுக்கு பயன்படுத்தினாங்க. குறிப்பாக யமகா கம்பெனி வந்து முதல் ட்ரோனை 1985 உருவாக்கி ஒரு 5 கிலோ மருந்தை தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு படிப்படியாக பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிக அளவு விவசாயத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த ட்ரோன் இருக்குது. இப்போ இந்த ட்ரோனை வந்து விவசாயத்தில் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன்களில் வந்து நம்ம நவீன கேமராக்களை பொருத்தலாம். அப்புறம் பூச்சி மருந்து தெளிப்பதற்கு தேவையான அந்த கொள்கலங்கள், டேங்க் மாதிரி அந்த கொள்கலங்கள், நாசில், இதெல்லாம் அதில் பொருத்தலாம். இந்த மாதிரி பொருத்துக்கிறதுனால ட்ரோனை பயன்படுத்தி நாம் ஒரு பயிரோட வளர்ச்சியை கண்காணிக்கலாம். அதே மாதிரி வறட்சி ஏற்பட்டால் அதோட தாக்கத்தை கண்காணிக்க முடியும். பூச்சி நோய் தாக்கத்தை நம்ம கண்காணிக்கலாம். பயிரோட மகசூலை முன்கூட்டியே நம்ம மதிப்பீடு செய்யலாம். இந்த மாதிரி வச்சு விஷயங்களை நம்ம ட்ரோனை வச்சு செய்யலாம். மேலும் சரியான அளவில் பயிருக்கு தேவையான இடுபொருளை ட்ரோன் மூலமாக கொடுக்கலாம். குறிப்பாக பூச்சி மருந்து தெளிக்கிறது, உரம் தெளிக்கிறது, களைக்கொல்லி தெளிக்கிறதுலாம் இப்போ ட்ரோன் அதிகமாக பயன்படுத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ட்ரோன்களை பயன்படுத்தி எப்படி விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ட்ரோனை வந்து இப்போ நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்கிறாங்க. அதாவது விதைக்கும் ஒரு ட்ரோன்லேருந்து வந்து விதைக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம அது கூட இணைச்சிட்டோம்னா குறைஞ்ச அளவு 10 கிலோ அளவுள்ள விதைகளை நம்ம பயன்படுத்தி வயலில் சீராக தெளிக்கலாம். நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து மானாவரியில் இல்லை நேரடி விதைப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரடி விதைப்பு பண்ணுற இடங்கள்லாம் கூலி ஆட்களை வச்சு பண்ணும்போது அதை சீராக தெளிக்கணும் வயலில், இல்லைன்னா நம்ம பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியாது. இப்போ ட்ரோனை வச்சு அதை தெளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம அது சம்மந்தமாக ஆராய்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தொடங்கிட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம ட்ரோனை வச்சும் விதைகளை விதைக்கலாம். அதாவது மனிதன் விதைக்கிறத விட 40 மடங்கு அதிக வேகத்தில் விதைக்குங்கிறாங்க. குறிப்பாக மலைப்பகுதியில் வந்து நம்ம வந்து போய் விதைக்க முடியாது. ஸோ மர விதைகள்லாம் பார்த்துருப்போம், ஃபாரஸ்ட்லாம் விதைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ட்ரோனை வச்சு பயன்படுத்தி நம்ம விதைக்கலாம். அப்புறம் சேற்று வயலில் விதைக்கிறதுக்கு ஒன்று நம்ம நடந்து போய் விதைக்கணும், இல்லைன்னா விதைக்கிற கருவியை பயன்படுத்தணும். அது வந்து நமக்கு சில நேரங்களில் கடினமானதாக இருக்கும். அந்த இடங்களில் ட்ரோனை வச்சு நம்ம விதைச்சோம்னா நம்ம சேற்று வயலை இறங்க வேண்டியதே இல்லை, ட்ரோன் வந்து அப்படியே விதைச்சிட்டு வந்துடும், அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எனவே ட்ரோன் மூலம் விதைக்கிறதுனால குறைந்த அளவு விதைகள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. கூலி ஆட்கள் குறைவு தேவையில்லை, செலவு குறையுது, நேரம் சேமிக்கலாம். அதாவது குறைந்த நேரத்தில் நிறைய ஏக்கரில் நம்ம விதைச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரோனை பயன்படுத்தி விதைக்கக்கூடியது. ஸோ வெகு விரைவில் வந்து இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தொடங்கிட்டாங்க. ஸோ வெகு விரைவில் வந்து நல்ல தொழில்நுட்பங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரோன்கள் மூலம் உரம் தெளித்தல் மற்றும் தூவுதல். இப்போ நம்ம உரத்தை வந்து கையால் எங்கும் தூவுறோம், ஸோ அதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. இப்போ இதற்கு ட்ரோனை பயன்படுத்தி உரங்களை வயலில் சீராக தூவ முடியும் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து கூலி ஆட்கள் வயல் முழுவதும் நடந்து சென்று உரமிடுது தவிர்க்கப்படுகிறது. மேலும் திரவ நிலையில் உள்ள உரங்கள், இப்போ உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபார்முலேஷன் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ நானோ யூரியான்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் போதுங்கிறாங்க. அதாவது ஒரு மூட்டை யூரியா நம்ம இடக்கூடிய இடத்துல 1.5 லிட்டர் நானோ யூரியா போதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திரவ நிலையிலுடைய உரங்களை நம்ம ட்ரோன்களை பயன்படுத்தி வயல் முழுவதும் ரொம்ப எளிதாக நம்ம தெளிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ட்ரோன்கள் வந்து உரங்களை தெளிக்கிறது பயன்படுது. அப்புறம் பயிரோட வளர்ச்சியை கண்காணிக்கலாங்கிறாங்க. அதாவது ஒரு பயிர் வந்து நல்ல நிலையில் இருக்கா இல்லை பூச்சி நோய் தாக்கியிருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நம்ம போய் அங்கே வயலில் சுற்றி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம பெரிய ஒரு வயலாக இருக்குது, பெரிய ஒரு ஏரியான்னா நம்மளால் போக முடியாது. அப்போ ஆட்கள் செலவு அதிகமாகும். அந்த சமயங்களில் இந்த ட்ரோனை பயன்படுத்தி, ஏன்னா ட்ரோனில் இருக்க கேமரா வச்சு நம்ம ஒரு பல வண்ணங்களில் ஃபோட்டோ எடுக்கும். அது அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் இருக்க சென்சார் கருவியை கொண்டு பயிரோட வளர்ச்சியை கண்காணிக்க முடியுதுங்கிறாங்க. அதாவது ஒரு பயிர் நல்ல நிலையில் இருக்கிறது, பூச்சி நோய் தாக்குன பயிர், வறட்சி தாக்குன பயிர் போன்றவற்றை வேறுபடுத்தி நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஒரு மலைப்பகுதியில் ஒரு பயிர் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் மனிதர்களால் அங்கே போய் பார்க்க முடியலங்கிறப்ப ட்ரோனை வச்சு நம்ம அந்த பயிரோட வளர்ச்சியை கண்காணிக்கலாம். அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குறிச்சின்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ட்ரோன் கண்டுபிடிச்சிருங்கிறாங்க. அந்த கலர் மாற்றம் வந்து ஒரு பூச்சி நோய் தாக்கிருச்சுன்னா அந்த வயலில் மஞ்சள் கலர் ஆனால் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரோனோட புகைப்படத்தில் தெரிஞ்சிடுமா? அப்போ என்னாச்சு, அந்த நோயோட ஆரம்ப தருணத்திலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு சில செடிகளை மட்டும் நம்ம பிடுங்கி எடுத்துட்டோம்னா அந்த நோய் பரவாமல் தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்கும் போது பூச்சி மருந்து தெளிக்கிறது என்ன ஆகுதுன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக வந்து பூச்சி மருந்து தெளிக்கணும்னா, ஒன்று கூலி ஆட்கள் பற்றாக்குறை, மருந்தடிக்க ஆளே இல்லை, ரெண்டாவது அதோட செலவு அதிகமாகுது, மூணாவது இந்த மாதிரி தெளிக்கும்போது மருந்துகள் வந்து தெளிக்கிறவங்க மேலே உடம்புல படும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சுவாசம் பிரச்சனை, கேன்சர் வருதுங்கிறாங்க, அப்புறம் ஆஸ்மா பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வாந்தி, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக நம்ம பூச்சி மருந்து தெளித்தோம்னா இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காது, சில நேரங்கள் பாதிக்காமல் தெளிக்கலாம். இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மருந்து செலவை விட விவசாயிகளுக்கு இந்த தெளிக்கிற செலவு அதிகமாகும். அப்போ கண்டிப்பாக ட்ரோனை பயன்படுத்தும் போது இந்த செலவை விவசாயிகள் குறைக்க முடியும். மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுது தடுக்கப்படுகிறது. ட்ரோனில் நம்ம வந்து மருந்து அடிக்கும்போது குறைந்த அளவு பூச்சி மருந்தை பயன்படுத்துகிறோம், அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது குறைஞ்சிருது, விவசாயிகளுக்கு செலவும் குறையுது அப்படிங்கிறாங்க. மனிதன் தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மருந்து தெளிக்கும் போது வயல் மேலே நடந்து போய் தெளிப்போம், மண் இறுகி போகும். ஆனால் ட்ரோன் வந்து மேலேயே போகிறதுனால மண் இருக்கும் குறைஞ்சிருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ களைக்கோல் அடிக்கிறோம்னு வைத்துங்களேன், களைக்கோல் அடிக்கும்போது நம்ம நடந்து போய் தெளிப்போம், அப்போ தெளித்த இடங்கள் மேலேயும் நம்ம நடந்து போவோம், அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து களை கட்டுப்பாடு சரியாக இருக்காது. ஸோ இப்போ ட்ரோனை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம களைக்கோலியை நன்கு பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சில பயிர்கள் உயரமான பயிராக இருக்கும், இப்போ மக்காச்சோள பயிர், கரும்பு பயிர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் போய் அங்கே மருந்து அடிக்க முடியாது. அந்த பயிர்களுக்கெல்லாம் இந்த ட்ரோன் மூலயமா நம்ம மருந்து அடிக்க முடியும். அதே மாதிரி மனிதனால் செல்லக்கூடியாத இடங்கள் இருக்கும், மலைப்பகுதியில் சில ஃபாரஸ்ட் இடங்களில் நம்மளால் போக முடியாத இடங்கள் எல்லாம் இந்த ட்ரோனை வச்சு நம்ம மருந்து அடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக பரப்பளவு, அதாவது குறைஞ்ச நேரத்தில் அதிக ஏரியாவை நம்ம கவர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு உதாரணமாக டெல்டா மாவட்டங்களில் 100,000 ஏக்கரில் வந்து உளுந்து பயிர்பாடு செய்கிறாங்க. உளுந்தில் வந்து நம்ம பூக்கும் தருணத்தில் இலை வழியாக டிஏபி உரம் தெளிக்கணும் அப்படிங்கிறோம், இல்லை பயிர் அதிசயம் உரங்களை தெளிக்கணுங்கிறோம். ஸோ அப்போ வந்து மனிதர்களை வச்சு தெளிக்கும் போது ஒரு பெரிய பரப்பளவு ரொம்ப சிரமமாக இருக்கும், பண்ணவும் முடியாது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது. அந்த தருணத்தில் ட்ரோனை பயன்படுத்தினோம்னா ஒரு சில நாட்களில் அதிக அளவு பரப்பளவு நம்மளால் கவர் பண்ண முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோனை பயன்படுத்தி பூச்சி மருந்து தெளிக்கும் போது என்னாவது 10-12 நிமிடத்தில் 1 ஏக்கரை நம்ம தெளிக்க முடியுதுங்கிறாங்க. அதே மாதிரி தெளிக்கிறதுக்கு தேவையான தண்ணீரோட அளவு பார்த்தோம்னா 10-15 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம தெளிச்சிடலாங்கிறாங்க. ஸோ இதனால் என்னாவது, நமக்கு மருந்தோட அளவு குறையுது, நம்ம தெளிக்கக்கூடிய தண்ணி அளவு குறையுது, கூலி ஆட்கள் குறையுது, கூலி ஆட்கள் செலவு குறையுது. ஸோ இதெல்லாம் இந்த வகையில். அதே மாதிரி எரிபொருள் சிக்கனம், இப்போ நம்ம பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணால் பெட்ரோல் அதிகம் யூஸ் பண்ணோம், பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ ட்ரோன் ரொம்ப நம்ம பேட்டரி தான் பயன்படுத்தி வரோம். ஸோ பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதனால் எரிபொருள் சேமிப்பும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது போக வேறு என்னவெல்லாம் ட்ரோன் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, வயல்களை வந்து வரைபடம் எடுக்க பயன்படுது. இப்போ வந்து எப்படியெல்லாம் ஒரு பெரிய பண்ணையில் என்னென்ன பயிர் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு துல்லியமாக வரைபடமாக எடுத்து நம்ம கண்காணிக்க முடியும். அப்புறம் மண்ணோட தன்மையை அறியறதுக்கு ட்ரோனை பயன்படுத்துகிறாங்க. ட்ரோனில் இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலயமா மண்ணின் தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், மண் அரிமானம், நீர்ப்பாசனம் செய்யும் தருணம் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவு போன்றவற்றை கணக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் மண்ணோட தன்மை அறிகிறதுக்கும் ட்ரோனை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா களை மேலாண்மை. களைகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. களை எடுக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறை, செலவு அதிகமாகுது. களைக்கோல்லி அடிக்கும்போது வயல் முழுவதும் சீராக களை இருக்கோ இல்லையோ விவசாயிகள் எங்குமே களைக்கோல்லி அடிக்கிறாங்க. இந்த தருணத்தில் ட்ரோனை பயன்படுத்தினோம்னா களைகளை நம்ம கண்டறியலாம். எப்படின்னா, என்ன மாதிரி களைகள் நம்ம வயலில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ட்ரோனோட ஒரு கேமரா வச்சு படம் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். தென் அதை வைத்து களைகளோட தாக்கத்தை குறித்த ஒரு வரைபடம் எடுத்தோம்னா எடுத்துட்டு பிறகு நம்ம கருவி சென்சாரை வச்சு பயன்படுத்திட்டு களை முளைக்கும் முன் தெளிக்கும் களைக்கொல்லி, களை முளைத்த பின் தெளிக்கும் களைக்கொல்லியெல்லாம் சரியான அளவில் சரியான இடத்துல தெளிக்கிறதுனால களைக்கொல்லியை தெளிக்கக்கூடிய அளவு நமக்கு குறையுது. ஸோ இதனாலவும் நம்ம களைகளை நன்கு கட்டுப்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு இந்த ட்ரோன் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை அதிகமாக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த வருங்காலங்களில் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் ஒரு ட்ரோனை வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்தி இந்த விவசாயிகளுக்கு நிறைய நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு 75% மானிய அளவுலையும் கொடுக்கறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் நடைமுறைக்கு வந்துடும். எனவே இது போன்ற இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பமான ட்ரோனை பயன்படுத்துறதுனால விவசாயத்தை வந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுது. குறிப்பாக விவசாயிகளுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனையான கூலி ஆட்கள் பற்றாக்குறையிலிருந்து நம்மளால் விடுபட முடியுது. ஸோ இந்த மாதிரி ட்ரோனை பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணுறதுனால கூலி ஆட்களை நம்ம கூலி ஆட்கள் பற்றாக்குறையை தவிர்த்து விவசாயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை விவசாயத்தில் கொண்டு வரதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழியாகவும் இருக்கும்னு நான் கருதுகிறேன். எனவே இந்த ட்ரோன் தொழில்நுட்பமானது வருங்காலங்களில் விவசாயத்தில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இது தொடர்பாக தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். எனது தொலைபேசி எண்ணானது 97 91 21 63 57. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுங்க. 97 91 21 63 57. நன்றி, வணக்கம்.
இதுவரை சர்வதேச ட்ரோன் தின சிறப்பை முன்னிட்டு விவசாயத்தில் ட்ரோனின் முக்கிய பங்கு பற்றி பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை வம்பன் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் உளவியல் முனைவர் த. ரமேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.